முத்திரை கதைகளில் நேயர்கள் அடுத்து கேட்கவிருக்கும் சிறுகதை வெள்ளிக்கிழமை. எழுதியவர் நாகூர் ரூமி. எந்திரி எந்திரி வாப்பா, கொத்துவா நாளில் தூங்கிட்டே இருக்காதே அம்மா மூன்றாவது முறையாக சொல்லிவிட்டு போய்விட்டது. முத்தமிழ் முக்கணி மாதிரி அம்மாவின் பொறுமையின் அளவுகோடும் மூன்றுதான். மூன்றாவது முறை சொல்லப்படும் எதுவும் கடைசி எச்சரிக்கையாகும். அதற்கு மேல் வாய்ப்பேச்சே கிடையாது. சில வினாடிகளில் பலார் என்று குளிர்ந்த நீர் முகத்தில் அறையும். அதற்கப்புறம் விரும்பினாலும் தூங்க முடியாது. குளிர்ந்த நீரை முகத்தில் அடித்தால் தூக்கம் கலைந்துவிடும் என்று அம்மாக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? அம்மாவும் என்னை போல தனது அம்மாவிடம் ஹொத்வா நாளில் தூங்கிக் கொண்டிருந்ததற்காக குளிர்ச்சியான நீரின் கருணையற்ற அறையை வாங்கியிருக்குமா? இரத்தத்தின் இரத்தமான என்னிடமே பழி தீர்த்து கொள்கிறதா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை என்றே தோன்றுகிறது. ஒரு தலையணையை தலையின் கீழே குறுக்காக வைத்து அதில் வலது பக்கமாக திருப்பிய முகத்தை புதைத்து கொண்டு கவட்டியில் ஒரு தலையணையை வைத்து கொண்டு தூங்கும் சுகமே அலாதி. அம்மா அப்படி தூங்கி ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை. அம்மா எப்போதும் வலது பக்கமாக உருக்களித்து தான் படுக்கும். ரசூலுல்லா அப்படித்தான் படுப்பார்களாம். ஹதீஸில் இருக்கிறது என்று அம்மா தான் சொன்னது. புத்தர் படுத்திருப்பது போல சிலைகளை பார்த்திருக்கிறேன். அப்போதெல்லாம் கூட எனக்கு அம்மாவின் ஞாபகம்தான் வரும். புத்தரும் அம்மாவை போல உருக்களித்து தான் படுத்திருந்தார். விஷ்ணு கூட ஆதிசேஷன் மீது இப்படித்தான் படுத்திருக்கிறார். இதையெல்லாம் பார்த்தபோது கூடவே ஒரு கேள்வியும் முளைத்தது. குப்புறப்படுத்து கொண்டே ஞானம் பெற்றவர்கள் ஒருவர் கூட கிடையாதா? எனக்கு தெரிந்து யாரை பற்றியும் வரலாற்றில் அப்படி ஒரு குறிப்பு இல்லை. நான் ஒருவன்தான் விடாது முயன்று கொண்டிருந்தேன். ஆனால் ஞானம் பெறக்கூடிய சமயத்தில் யாராவது எழுப்பி கெடுத்து விடுகிறார்கள். மனிதர்கள் ரொம்பத்தான் பொறாமை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். அம்மாவின் கடைசி எச்சரிக்கைக்கும் குளிர்ந்த நீரின் தூக்க களைப்புக்கும் மத்தியில் உள்ள சிறு வினாடிகளில் தூங்கிக் கொள்வதிலும் ஒரு தனி சுகம் இருந்தது. மனிதர்கள் தூங்குவதையே விரும்புகிறார்கள். நானும் மனிதன்தானே. ஆனால் இந்த ஹொத்வா நாட்களில் மட்டும் இந்த மாக்கள் கூட நம் எதிரிகளாகி விடுகிறார்கள். தூங்கியதற்காக குளிர்ந்த நீர் ஒரு தண்டனை என்றால், விழித்தவுடன் சுடுத நீரில் இன்னொரு தண்டனை காத்திருக்கும். என்னை குளிப்பாட்ட அம்மா எடுத்துக்கொள்ளும் பிரயத்தனங்கள் ஒவ்வொன்றும் என் எதிரிகள்தான். முதலில் சுடுத நீர், பின் சோப்பும் சீயக்காய்த்தோளும். நான் கதற கதற கொஞ்சம் கூட இரக்கமின்றி என் தலையில் அவை தேய்க்கப்பட்டு, நான் ஒவ்வொரு முறையும் பயப்படுவது போலவே அவை என் கண்ணில் இறங்கி கண் சிவந்து குளித்து முடித்த பிறகும் ரொம்ப நேரம் பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கும். அந்த எரிச்சல் போகும் வரை அம்மா அவை பார்க்கவே வெறுப்பாக இருக்கும். எல்லாம் இந்த ஹொத்வாவால் வந்தது. மற்ற நாட்களில் இந்த தடபுடல் எதுவும் கிடையாது. ஸ்கூலும் வெள்ளிக்கிழமை என்பதால் சீக்கிரமே விட்டு விடுவார்கள். ஸ்கூலிலிருந்து வந்தவுடன் மறுபடி அம்மா என் முகம் கை கால்களெல்லாம் ஏதேதோ வாயால் தனக்குள் ஓதியபடியே கழுவிவிடும். அது எனக்கு ஓதுவு செய்து விட்டதென்று பின்னாளில் தெரிந்து கொண்டேன். கழுவி துடைத்து வாழைப்பழம் வைத்து கைலி உடுத்திவிடும். 80க்கு 80 சங்குமார் கைலி தொடையில் படும்போது பட்டு மாதிரி இருக்கும். கைலி நேருஜிப்பா தலையில் தொப்பியுடன் பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கும். ஆனால் தொப்பியை சரிபார்த்து தலையில் அழுத்தி கொள்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். கொஞ்ச நேரம் போனவுடன் தலையில் தொப்பி முடியும் ஓரங்களில் அரிக்கும். தொப்பியை கழற்றி சொரிந்து கொள்ள தலையில் கை வைக்கும்போதுதான் கண்ணை கொளுத்திய சாணி நிறத்து சீயக்காய்த்தூளின் மகிமை புரியும். வெல்வெட்டை விட வலுவலுவன முடி வழுக்கும். தலையில் விரல்கள் சறுக்கி விளையாடும். சாதாரண தலையில் இந்த சறுக்கு விளையாட்டெல்லாம் விளையாட முடியாது. சீப்பால் தலைவாறுவதே ஒரு பெரிய வேதனையாக இருக்கும். விடாக்கண்டன் கொடாக்கண்டன் மாதிரி என் வணங்காமுடி காந்தாராவாகவும் அதை சீப்பில் சிறைப்பிடித்து சிக்கெடுக்க முயலும் அம்மாவின் வலதுகை என்.டி. ராமாராவாகவும் மாறியிருக்கும். யுத்தத்தில் எப்போதும் அம்மா தான் ஜெயிக்கும். என்றாலும் அந்த வியும் தேனையும் தர்காவுக்கு வரும் மொட்டை தலையர்களை பார்க்கும்போதெல்லாம் என்னை ஏக்க பெருமூச்சு விட வைக்கும். ஆனால் சீயக்காய் போட்ட தலைமுடிகள் ஒன்றோடொன்று சிக்கிக்கொள்ளாமல் அன்று பகல் ஆக்கப்போகும் பாசுமதி அரிசி பிரியாணி மாதிரி தனித்தனியாக விலகி நிற்கும். அதில் மறுபடியும் தொப்பியை வைத்து அழுத்த மனசே வராது. ஆனால் இந்த அற்ப சுகங்களை விட வெள்ளிக்கிழமை தரும் கஷ்டங்கள் தான் அதிகம். அதிலும் ஜும்மாவுக்கு பெரிய ஹோத்வா பள்ளி அல்லது சின்ன ஹோத்வா பள்ளிக்கு போவது எனக்கு அறவே பிடிக்காது. மாவுக்கு தெரியாமல் பள்ளிவாசலுக்கு போவது மாதிரி யானை கொட்டகை சந்தில் போய் நின்று விடுவேன். யாராவது யானைக்கு பூவன் வாழைப்பழம் கொடுத்து கொண்டிருப்பார்கள். நீண்ட கருப்பு தும்பிக்கையால் அதை யானை பிடுங்கிக் கொள்ளும். பாவம், ரொம்ப பசி போல. அதன் தும்பிக்கையின் முனையின் உட்புறம் வெறுப்பாக அல்லது செக்க செவேல் என்று ஏதோ நோய் பிடித்த மாதிரி இருக்கும். இந்த யானையோடு சேர்ந்து ஒரு நாள் ஜூமா தொழுதால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்வேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். யானை எப்படி தொழும் என்று கற்பனை செய்வதே ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் மாவுக்கு தெரியாது. மாக்களை ஏமாற்றுவது சுலபம். அதற்காகவே அவர்கள் பிறந்திருப்பவர்கள். ஆனால் யானை கொட்டகை பக்கமும் வாப்பாவின் ஆத்ம நண்பர்கள் யாராவது ஒரு ஷைத்தான் வந்துவிடும். என்னங்கனே காணாமூனா, ஓத்வாக்கு போவோமே, யானையை நின்று வேடிக்கையா பார்க்குறியும் என்று கேள்வி கேட்கும். தொப்பி போட்டு தாடி வைத்த ஷைத்தான், காட்டி கொடுக்கும் ஷைத்தான், சாடிஸ் ஷைத்தான். எனக்கு வரும் கோபத்தில் அந்த யானை சாப்பிடும் உருண்டை சோற்று கட்டிக்கு பதிலாக அவன் தலையை கொடுத்தால் என்ன என்று யோசிப்பேன். நினைப்பதையெல்லாமா அல்லாஹ் நிறைவேற்றி விடுகிறான்? ஆனால் அந்த கேள்விக்கு மேல் அங்கே நிற்க முடியாது. ஷைத்தான் வாப்பாவிடம் போட்டு கொடுத்துவிடும். அடுத்து ஷைத்தான் சிந்திப்பதற்குள் விற்றென்று நானுவான் குருவி மாதிரி பறந்து தொழுகையில் கலந்து கொள்ள தர்காவுக்கு போய்விடுவேன். ஆனால் எந்த ஷைத்தானும் என்னை பார்க்காத நேரங்களில் எல்லாம் அந்த அதிசயம் நடந்தது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் நான் யானையை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது மார்க்கெட்டுக்குள் புகுந்து கூறுபோடும் மீன்களை கவ்வி காத்திருக்கும் பூனையை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, பெரிய ஹோத்வா பள்ளியில் இருந்து பானா சாபுவின் குரல் வரும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அடடடா, அல்லாஹ் சில தொண்டைகளுக்குத்தான் எவ்வளவு அழகான இனிமையான குரலை கொடுத்து விடுகிறான். பாங்கின் சப்தம் என்னை காந்தம் மாதிரி அழுக்கும். பானா சாபு பாங்கு சொன்னாலும் சரி, ஃபைத் ஓதினாலும் சரி, அல்லது எது ஓதினாலும் சரி, அது எப்போதுமே என்னை வசியப்படுத்தியது. வா வா என்று அழைத்து என்னை அறியாமல் என் கால்கள் அந்த குரல் வரும் திசையை நோக்கி நடக்கும். பொதுவாக அது பள்ளியாகத்தான் இருக்கும். இந்த அதிசயம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடந்தது. ஆனால் பானாசாபு ஓதி அல்லது பாங்கு சொல்லி முடித்தவுடன் தொழுகை துவங்கிவிட்டது. பாங்கு சொல்லிவிட்டு அவர்கள் முதல் வரிசையில் போய் அமர்ந்து விடுவார்கள். வேறு யாரோ தலையில் போட்டா கட்டிய ஒருவர் பவுன் கலரில் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கம்பை பிடித்து கொண்டு மைக்கில் ஏதேதோ சொல்ல ஆரம்பிப்பார். அது பெரும்பாலும் அரபியில் இருக்கும். சில நாட்களில் வேறு யாரோ வந்து தமிழில் பேசுவார்கள். அதுதான் ஹோத்வா என்றும் சொன்னார்கள். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். அன்றைக்கு ஒரு நாள் ஹோத்வாவில் ரசூலுல்லாஹாவை எப்படி எதிரிகள் ரத்தம் வரும் அளவுக்கு கல்லால் அடித்து துன்புறுத்தினார்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார் பேட்டா தலைக்காரர். சொல்லும்போது ஒரு கண்ணுக்கு அழுதே விட்டார். அவர் அழுததை பார்க்க ரொம்ப சிரிப்பாக வந்தது. ஆனால் சொற்பொழிவு அரபிக்கு மாறும்போது அழுகை நின்றுவிடும். ஏன், அரபி மொழியில் துயரங்கள் இல்லையா? ஒருவேளை அவருக்கும் என்னை போல அரபி ஓத மட்டும்தான் தெரியும் போல. எனக்கு ரசலுல்லாவை நினைத்து பாவமாக இருந்தது. ஆனால் என் பக்கத்தில் இருந்த யாருமே அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஒருவர் கண்ணை மூடிக்கொண்டே தாடியை கோதி கொண்டிருந்தார்கள். சே, மனிதர்கள் எவ்வளவு அசிங்கமானவர்கள் என்று கக்கூசிலும் கொட்டாவியிலும் தான் தெரிகிறது. அதனால்தான் கொட்டாவி வந்தால் அவுதுபில்லாகி மினஸ் சைதானி ரஜீம் என்று சொல்லி பீச்சங்கையால் வாயை பொத்த வேண்டும் என்று அம்மா சொன்னதாக என்றும் தெரியவில்லை. பல பேர் தூங்கி கொண்டிருந்தார்கள். ஹோத்வாவின் முடிவில் அல்லாஹுமா அஜ்ருனா மினன்னார் என்று மூன்று முறை சொல்வார்கள். அப்பாடா என்றிருக்கும். அது சொல்லும்போது அலாரம் வைத்த மாதிரி தூங்கி கொண்டிருக்கும் எல்லோரும் முழித்து கொள்வார்கள். உடனே எழுந்து விடுவார்கள். தொழுகை ஆரம்பித்துவிடும். இந்த அல்லாஹுமா அஜ்ருனா மினன்னார் எப்படி எல்லோரையும் எழுப்பி விடுகிறது என்பது எனக்கு புரியவே இல்லை. நான் கூட அம்மாவிடம் இதை சொல்லி, இனிமே என்னை எழுப்புவதற்கு நீ ஜில் தனியை முகத்தில் அடிக்காதே, அல்லாஹுமா அஜ்னுனா மினன்னார் அப்படின்னு மூணு தடவை சொல்லு, நான் எந்திரிச்சிடுவேன் என்று சொன்னபோது அம்மா விழுந்து விழுந்து சிரித்தது. ஏன் என்று எனக்கு விளங்கவில்லை. தொழுகையில் குனிந்து அனைவரும் தங்கள் நெற்றிகளை தரையில் வைத்து கொஞ்ச நேரம் இருப்பார்கள். எனக்கு அப்போது என்ன செய்வது என்று தெரியாது. தலை தூக்கி பார்ப்பேன். என்னை போன்ற வாண்டுகளும் தலை தூக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் ஒருவருக்கொருவர் புன்னகையை சகோதர பாசத்தோடு பரிமாறிக்கொள்வோம். அப்படி நாங்கள் செய்ததற்காக யாரும் எங்களை திட்டவோ அடிக்கவோ முடியாது. அவர்கள் தலையை உயர்த்துவதற்குள் மறுபடியும் நாங்கள் குனிந்து அவர்களைப் போலவே எங்கள் நெற்றிகளை தரையில் வைத்து கொள்வோம். எல்லோரையும் ஏமாற்றி விட்டோம் என்று ரொம்ப பெருமையாக இருக்கும். தொழுகை முடிந்து ஒரு புரட்சி வீரனாக நான் வெளியில் வருவேன். வேறு சில ஜுமாக்களில் வேண்டுமென்றே பள்ளமும் குழியும் உள்ள தரையாக பார்த்து உட்கார்ந்து கொள்வேன். எல்லோருடைய நெற்றிகளும் தரையில் இருக்கும்போது நான் என் பாக்கெட்டிலிருந்து கண்ணாடி ரவைகளை எடுப்பேன். அதில் மிக பெரியதை எடுத்து கண்ணருகில் வைத்து கலிலியோ மாதிரி அதன் வழியாக ஒரு லுக் விடுவேன். பின் அதை வலது கை பெருவிரலில் மற்றும் ஆட்காட்டு விரலில் பிடித்து இடதுகை நடுவிரலில் வைத்து எதிரில் இருக்கும் பள்ளத்தை நோக்கி வேகமாக உருட்டி விடுவேன். பல முயற்சிகளுக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும். ஆனால் அது டர் என்று உருண்டு ஓடும் சத்தம் நேர்மையாக தொழுபவர்களின் தியானத்தை கலைத்து எரிச்சல் ஏற்படுத்தும். தொழுகை முடிந்து சலாம் கொடுக்கும்போது என்னை சுட்டு எரித்து விடுவது மாதிரி சிலர் பார்ப்பார்கள். அவர்களுடைய கண்களில் இறை கோபம் தெரியும். அவர்கள் எழுந்துவிட்டால் நான் எழ முடியாது என்பதால் நான் உடனே எழுந்து இடத்தை காலி பண்ணிவிடுவேன். எங்களைப் போல அவர்களால் சுதந்திரமாக இருக்க முடியாது. தொழுகையின் எல்லா கட்டங்களும் முடிந்து அவர்கள் வருவதற்கு நான் பெரிய எஜமான் வாசலுக்கு வந்து பூ வாங்கி கொண்டிருப்பேன். ஒரு நாள் தொழுதுவிட்டு வெளியில் வந்தபோது சலீம் நின்று காண்டா வாங்கி தின்று கொண்டிருந்தான். டேய், ஹோத்துவா தொழுவ உனக்கு பிடிக்குதா என்று கேட்டேன். தொழுவலேண்டா வாப்பா வெளுத்துருவாக என்றான். என்ன போலவே அவனும் இருந்தது எனக்கு வியப்பும் சந்தோஷமும் அளித்தது. ஆனால் இந்த ஜும்மா விளையாட்டு எனக்கு நாளடைவில் போர் அடித்து போனது. எப்படி வாரம் தவறாமல் வருஷக்கணக்கில் அழுக்காமல் சலிக்காமல் அல்லது சலித்து கொண்டே எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை பகல்களில் மா ஆக்கும் மட்டன் பிரியாணி மட்டும் எனக்கு சலித்ததே இல்லை. என்ன பகவி சாஹிப், ஜும்மாவுக்கு நேரமாச்சு, உங்கள் சொற்பொழிவுக்காக கூட்டம் காத்திருக்கும், போகலாமா? நினைவுகளை கலைத்த குரல் வந்த திசையில் நிமிர்ந்து பார்த்தேன். பெரிய பள்ளியில் பாங்கு சொல்லும் ஹனீபா நின்று கொண்டிருந்தார். தொழுவதும் முன்னின்று தொலை வைப்பதும் வாழ்வாகி போன என்னோடு 20 ஆண்டுகளாக கூட இருப்பவர். கேசட்டை போட்ட மாதிரி ஒவ்வொரு நாளும் அதே ஏற்ற இறக்கத்தோடு அவரால் எப்படித்தான் பாங்கு சொல்ல முடிகிறதோ. அனிச்சியாக என் அடர்ந்த தாடியை கோதிக்கொண்டே எழுந்த எனக்கு மறுபடி பானாசாபுவின் ஞாபகம் வந்தது. அப்போதெல்லாம் இறைவனோடு ஜும்மா விளையாட்டு விளையாட முடிந்தது. இப்போது விளையாட்டு வினையாகி போனது என்பார்களே, அது இதுதானோ? நேயர்கள் இதுவரை கேட்டது வெள்ளிக்கிழமை சிறுகதை. எழுதியவர் நாகூர் ரூமி.